இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற பகுதி சுத்தமான பாஷை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். சுத்தமான பாஷைன்னு சொல்லும்போது நாம் சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஏரியாவுக்கு ஒரு பாஷை இருக்குது, குறுக்குப்பேட்டைக்கு ஒரு பாஷை
இருக்குது,
சிந்தாதிரிப்பேட்டைக்கு ஒரு பாஷை இருக்குது, பல்லாவரத்துக்கு ஒரு பாஷை இருக்குது, ஆமாம் திருச்சிக்கு ஒரு பாஷை இருக்குது, மதுரைக்கு ஒரு பாஷை இருக்குது, திருநெல்வேலிக்கு ஒரு பாஷை
இருக்குது.
ஆமாம், கோயம்புத்தூர் பாஷை வந்து பொதுவாக எல்லாராலும் பேசப்படுறது. கோயம்புத்தூர் பாஷையில் தான் நாடகம் நடிக்கிறது, செய்தி வாசிக்கிறது, படங்கள் எடுக்கிறது, ஒளிபரப்பு, அச்சு தமிழ் எல்லாமே கோயம்புத்தூர் பாஷை. மற்ற பாஷையெல்லாம் அச்சுக்கு கொண்டு வர முடியாது, பேச்சுக்கு வழக்கம்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வேத புஸ்தகத்தில் எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க, எத்தனையோ இடங்கள் இருந்திருக்குது. அப்போ அந்த இடங்களில் பற்றி அதனுடைய பாஷையை பற்றியும் நாம் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். செப்பனியா 3:9 செப்பனியா எழுதின புஸ்தகம் 3:9
ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன்.
போதும், ரெண்டு மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த 2-3 பேர் கூடியிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த ஜனங்களுடைய பாஷை எப்படிப்பட்ட பாஷையாக இருக்குது? சுத்தமான பாஷையாக இருக்கணும். அதுக்குன்னு இங்கிலீஷ் பேசுகிறேன்னா 3 பேர் இங்கிலீஷ் பேசணும்னு இல்லை, தெலுங்கு பேசணுன்னா 3 பேர் தெலுங்கு பேசணும்னு இல்லை, இருதயத்தில் இருக்கிற பாஷை, ஒரே கருத்துக்கு ஒருமித்து போகிற ஒற்றுமை, ஒரே கருத்துக்கு ஒருமனப்பட்டு போகணும். அப்போ இதுதான் சுத்தமான பாஷை. ஆனால் நம்ம எழுத்தின்படி 2-3 பேர் ஒருமனப்பட்டுறோம், அந்த ஒருமனப்பட்டவங்கிட்ட இருக்கிற கருத்துக்கள் பத்து ஒருமனப்பட்டிருக்குதான்னு பார்த்தா அங்கே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி வெளியில் கேட்கும்போது நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கேள்வி இருக்குது, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, ப்ராட்டஸ்டண்டா ஆர்சியா? சரி, ப்ராட்டஸ்டண்ட்டுன்னு சொல்லியாச்சு. ப்ராட்டஸ்டண்ட்டுனா 3 எழுத்து, ஏசிஏவா, சிபிஎம்மா, எல்பிஎம்மா, கேபிஎம்மா, 3 எழுத்து எல்லாரும் வச்சுருக்காங்க. அப்போது நாங்கள் இந்த குரூப்பை சேர்த்தோம் சொல்லுவாங்க. அப்போ அந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. எல்லாம் இந்துக்கள் நம்மகிட்ட கேட்குற கேள்வி, கிறிஸ்தவம் யார் பார்த்தாலும் கேட்க மாட்டாங்க. அவன் ஒரு எல்பிஎம்மாக இருக்கட்டும், நம்ம சிபிஎம்மாக இருக்கட்டும், அவங்கவுங்க பிஎம்மாவே அவங்கவுங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க விலகி விலகி தள்ளி போயிடுவாங்க. ஆமாம், அல்லேலியா கோஷ்டிங்கிறது ஆர்சி கோஷ்டி, ஆர்சிலையும் இன்றைக்கி அல்லேலியா சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க அல்லேலியா கோஷ்டியானு கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் இடத்துல வெந்த கோசா வேகாத கோசான்னு கேட்பாங்க. வெந்த கோஸ், ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அதனால் வெந்த கோஸ்ன்னு சொல்கிறதுக்கு வெந்த கோசா வேகாத கோசான்னு கேட்பாங்க. இப்படி கிறிஸ்தவங்களை பற்றி மக்கள் மத்தியில் அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் சுத்தமான பாஷை நம்மக்கிட்ட இருக்குதா? கருத்தில் ஒருமித்து போகிற எண்ணம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. கிறிஸ்தவங்கிட்ட எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? ஆனால் கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுத்தமான பாஷையை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. சுத்தமான பாஷை எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூதருடைய பாஷை, அது எழுத்தின்படி யூதருடைய பாஷை அல்ல. சுத்தமான பாஷைங்கிறது யூதனுடைய கலாச்சாரங்கள் அல்லது யூதனுடைய கருத்து கோட்பாட்டுகள், அதுதான் உலகம் முழுவதிலும் இருக்கிற சுத்தமான கருத்து கோட்பாடுகள், அதுதான் உண்மையானது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசரிப்பு முறைகள், கருத்து கோட்பாடுகள், பிரமாணங்கள், அதுதான் உலகத்திலேயே மிகவும் சுத்தமானது. அதை பைபிளில் பல இடத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் பைபிள் தான் உலகம் முழுவதும் இருக்கிற நீதிமன்றங்களில் சட்ட புஸ்தகம். தெரியுமா அது யாருக்காவது உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற அத்தனை கோர்ட்லேயும் சட்ட புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான். பைபிள்லேருந்து எடுத்துனது தான், எடுத்து எழுதுனது தான் எல்லா சட்டங்களுமே. அதே மாதிரி உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகிற புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பைபிள் தான். ஆனால் நம்ம படிக்கிறோமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சோத்திரம். அப்போ கடைசி நாட்களில் ஆண்டவர் சுத்தமான பாஷையை எல்லாத்துக்கும் புரிய வைப்பார். ஒன்று கொரிந்தியர் 14:13-19 வாசிப்போம்.
இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது அல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே? நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே? உங்கள் எல்லாரிடம் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும்.
போதும் போதும். இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில் போயாச்சுதான் அந்நிய பாஷை அப்படி பயங்கரமாக கலகலான்னு குடுகுடுப்பக்காரன் வந்து அடிக்க சத்தம் போடுற மாதிரி, அல்லது ஒரு டப்பாவில் நிறைய கல்லை போட்டு இப்படி இப்படி ஆட்டினா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. ஆமாம், அதுலேயும் ஆக்ஷன் வேறு இருக்குது. இந்த சமயத்தில் நான் சொல்கிறதெல்லாம் பைபிளில் இருக்கிறது, புதுசாக ஒன்று கட்டுக்கதையாக நான் சொல்கிறேன். படிக்காதவன் ஒருத்த உள்ள வந்துட்டான்னு வைங்களே, எல்லாரும் கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டால் பரவாயில்ல, எல்லாரும் கலகலா கிளி கிளி தூரி தாரி தீரின்னு போட்டு பேசி முடிச்சிடலாம். ஆனால் படிக்காதவன் ஒருத்தர் சபைக்கில் வந்துட்டான்னா என்ன சொல்லுவான்? மண்டையை பிச்சுக்குவான், எல்லாம் சரியான பைத்தியங்கன்னு போவான். ஆமாம், 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனா பைபிள் வசனம் நான் இப்போ வாசிக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பைபிள் வசனமாக்கி இப்போ நான் வாசிக்கிறேன். எத்தனை கிறிஸ்தவங்க இதை படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்போ ஆவியில் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷைன்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷில் ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ், யாருக்கு புரியாத ஒரு பாஷை. இப்போ தாம்பரத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிறவங்க ஒருத்தர் தமிழ் பேசுனா அவனுக்கு புரியாது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரியுவான். காரணம், கருத்து வந்து வெளிப்படுத்துறது அவன் வந்து வேறு வார்த்தையில் பேசுவான், இவன் வந்து வேறு வார்த்தையில் பேசுவான். அப்போ 4-5 தடவை கேட்டு வரும்போது அந்த கருத்தே புரியும். அப்போ அப்படி வந்து பேசினாலும் பரவாயில்ல கிறிஸ்தவங்களுக்குள்ள. கிறிஸ்தவங்க பேசுகிற பாஷை அந்நிய பாஷைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே புரியாது. இதை பரிசோதித்து பார்த்துருக்காங்க. முஸ்லீம்களுக்கும் இந்த கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு போட்டி ஆகி போச்சு. அந்நிய பாஷை பேசுகிறத வச்சு முஸ்லீம்கள்லாம் போட்டி போட்டாங்க. ஏன்னா முஸ்லீம் வந்து அந்நிய பாஷை பேசினானா எப்படி இருக்கும்? அது வந்து உருது அவன் பேசுறது. ஐயர் வந்து கோயிலில் ஒரு பாஷையை பேசுகிறாரு, அது என்ன? சமஸ்கிருதம். கிறிஸ்தவங்க அதே மாதிரி ஒரு பாஷை பேசுகிறாங்க, அது என்ன பாஷையாக இருக்கணும்? கண்டிப்பாக அது எபிரேய பாஷையாக தான் இருக்கணும். ஆர்சி ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் எபிரேய பாஷையை பேசுவாங்க. எபிரேய பாஷையை பேசுனாதான் அங்கே வாடிக்கான் சிட்டிக்குள்ளேயே போக முடியும், இல்லைன்னா கேட்டில் இருக்கிற வாட்ச்மேன் உள்ள விட மாட்டான். இங்கிலாந்து நாட்டில் வாடிக்கான் சிட்டின்னு ஒரு தனி நகரமே இருக்குது, அதுக்குன்னு தனியாக அரசாங்கம், எல்லாமே தனியாக இருக்குது. அங்கே சாதாரண ஒரு மனுஷன் போய் உள்ளே போகணும்னு சொன்னால் இங்கிலீஷ் பேசுனான்னு சொன்னான்னா அவன் எபிரேய பாஷையை பற்றி துரத்தி விடுவான். ஆசியில் இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாருமே எப்ராய மொழி கண்டிப்பாக
படிச்சிருக்காங்க.
ரோம்ல இருக்க, இங்கிலாண்டில். அப்போ அதே மாதிரி உலகத்தில் அதிகமான பணம் வர்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாடிக்கன் சிட்டி. ஒரு நாளைக்கு இருக்கிற வசூலில் உலகம் முழுவதும் இருக்கிற வர கலெக்ஷனில் முதல்ல வர்றது வாடிக்கன் சிட்டி, 2வது திருப்பதி உண்டியல். பிச்சைக்கார நாட்டில் தான் 2வது பெரிய வசு. ஆனால் நம்ம பிச்சைக்கார நாடுன்னு சொல்கிறோம், அவன் என்ன சொல்கிறான்? உங்கள்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குதுக்கிறான். சரி, சோத்திரம். அப்போ கிறிஸ்தவங்க பேசுகிற பாஷையை மட்டும் எப்ராய பாசையை பேசணும். ஆனால் ஆர்சிக்காரங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, கரெக்டாக நாங்கள் எப்ராய பாசை பேசுகிறோம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆர்சிக்காரங்க இந்த பெந்தகோஸ்காரங்க பேசுகிற அன்னி பாசையை அவங்க பேச மாட்டாங்க. பெந்தகோஸ்காரங்க பேசிக்கிட்டு மற்றவங்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க பாருக்கா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம முடியாமல் கடைசி என்ன சொல்லுவாங்க, இவன் சாத்தான் அந்த கிறிஸ்து களத்தை தடிச்சு ஏதோ ஒரு பேரை சொல்லி அவனை துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் கல்லாதவன் வரும்பொழுது இந்த கிறிஸ்தவங்களை பார்த்து அந்நிய பாசை பேசுகிறத பார்த்து எல்லாம் சரியான பைத்தியம், இந்த பைத்தியத்துக்கு கூட நாமளும் சேர்ந்தோம்னா நம்மளும் பெரிய பைத்தியம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்தவங்க வெளியில் ஓடி போயிருக்காங்க. அதுக்கு காரணம் யார், கிறிஸ்தவன். நாம் நல்லா சோத்திரம் பண்ணுறோம், நல்லா ஆவியில் அன்னி பாசை பேசுகிறோம், கருத்து என்ன, என்னத்தை உணர்த்துகிறோம், என்ன பொருளை நாம் வெளிப்படுத்துகிறோம், பொருள் கேட்டால் தெரிய மாட்டேங்குது. இந்த குழந்தைகள்லாம் பேசும், குழந்தையா ஒரு வயசு, 1.5 வயசு, 2 வயசு ஆகும்போது ஏதோ பேசும், ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது, ஆனால் அது தாய் தகப்பனுக்கு அது புரியும். ஆனால் நல்லா வளர்ந்துருக்காங்க, ஆவியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒட்டடிச்ச ஆட்டம் வரும், பாட்டு வரும், பொருள் என்னன்னு கேட்டால் தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிறத ஏன் நாம் பேசிக்கிட்டு சோத்திரம். அப்போ அதனால் பவுல் சொல்கிறாரு, பவுல் அன்னைக்கு அநேக பாசைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால் இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்திட்டு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஏதாவது 5 வார்த்தையும் பேசுங்க, அது போதும். அதனால் அந்நிய பாசையை வந்து சபையில் நீங்கள் பேசாதீங்க. யாருக்காவது அந்நிய பாசை பேசணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் கடவுளோடு போய் தனியாக ரூமை சாத்திட்டு யாருக்கு தெரியாமல் பேசுகிறாங்க, அந்த ரொம்பவே வேண்டாம் சொல்லிட்டு. ஆமாம், அது பாட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். சிவகாசு பட்டாசு வெடிக்குதா அல்லது சைனா பட்டாசு வெடிக்குதாங்கிறது அது அவங்கவுங்க பாடு, எப்படியோ பேசிக்கலாம். இப்படியாக இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு பாசை வந்து நடமாடிட்டு இருக்குது, அதுக்கு அர்த்தம் தெரியாத ஒரு பாசையாக இருக்குது. சரி, உண்மையான பாசை என்னன்னு பார்ப்போம். மத்தேயு 26:73 மத்தேயு 26:73 போது போது போது. பேதுரு வந்து ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போய் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு, இல்லை மறுதளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஓரமாக தூரமாக நின்று பார்த்துட்ருக்காரு, பேசிகிட்ருக்காரு, என்ன நடக்குதாங்க, யார் என்ன பண்ணார், அவர் சும்மா தெரியாத மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. ஆனால் அதில் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், என்னன்னு, இவன் பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குத, நீயும் அவனில் ஒருவன், உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துது. இப்போ உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க பேசும்போது நல்ல வார்த்தைகளை, அர்த்தமுள்ள வார்த்தைகளை ஓர்த்து பேசும்போது அவர் பேச்சே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சிந்தாதிரி பேட்டை பேச்சு இல்லை, குறுக்கு பேட்டை பேச்சு இல்லை, சைதா பேட்டை பேச்சு இல்லை, இவருடைய பேச்சே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பல ஊர் சுற்றி பல தண்ணி குடித்தவங்களுக்கு தெரியும் பேச்சுன்னா என்ன, நீதிமானுடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவ கூட இருந்ததுனால அவர் பேசுறது மற்றவங்களுக்கு புரியுது, ஆனால் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசத்தை வெளிப்படுத்துது. அப்போ அந்த ஜனங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவரும் அந்த ஆள் கூட ஒரு ஆள் இருந்தார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களை வெளியில் போகும்போது பேசும்போது நம்மளை யாராவது கிறிஸ்தவங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்களா, பேச்சை வச்சு நாம தான் சொல்லிக்கணும், நாங்கள் கிறிஸ்தவங்கன்ட்டு. ஆமாம், வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. பெண்களாக இருந்தாங்கன்னா கையில் கழுத்தில் காதில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு வெள்ளை சீலை கட்டாமல் இருந்தால் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, வெள்ளை சீலை கட்டியிருந்தாச்சுன்னா இன்னும் பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை ஒன்று சந்திச்சுனாரு சோத்திரம். நாங்கள் கிறிஸ்தவங்க எல்லாம் கழட்டிட்டு வெள்ளையும் வெள்ளையும் கட்டிட்டு வீட்டில் இருக்கிறாங்க, கடைக்கு போகிறாங்க வர்றாங்க. அந்த ஏரியா வந்து பிராமின் ஏரியா, பிராமின்களுக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும். தாலி இல்லாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் வெள்ளை சிலை கட்டிட்டு போயிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க, எல்லாம் ஓடி ஒழிச்சிருப்பாங்க. ஆமாம், ஒன்றா ஆஸ்பத்திரியில் வேலை செய்யணும், ஓ அப்போ நர்ஸு அப்படின்னு தெரியும். இது எதுவுமே இல்லாமல் சும்மா நானும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஊரெல்லாம் கேவலப்பட்டு பிரச்சனையாகி கடைசியில் அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி, ஏமா இது ஊருக்குள்ளே இப்படி உன்னுடைய பக்தி இப்படி இருக்குது, ஊருக்குள்ளே இருக்கிற பக்தி வேறு மாதிரி இருக்குது, அதனால் ஒன்றா தாடியை கழட்டு இல்லைன்னா வெள்ளை சிலையை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலரை மாற்றி போட்டு இன்றைக்கி அந்த அம்மா நல்லா சுத்தமாக நல்ல மாதிரி இருக்குது. அப்போ கிறிஸ்தவங்களுடைய பாசம் வந்து மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு இதில் வந்து வெறுப்பு உருவாக்கிடுறாங்க, ஒன்றா பேச்சில் உருவாக்கிடுறாங்க இல்லாட்டினா நடைமுறையில் உருவாக்கிடுறாங்க, அதனால் மற்றவங்க பார்த்துட்டு பயந்துட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க. சோத்திரம். மார்க்கு 14:69 மார்க்கு 14:69
போதும்
இங்கே பாருங்க, இங்கே கலிலேயன் ஊர் பேர் சொல்லியாச்சு, பேச்சு உன்னை தனியாக காட்டி கொடுத்தது. கலிலேயன்னா யார் சொல்லுங்கப்பா? கலிலேயன் அதுக்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூணு இடத்துல தான் ஊழியம் செஞ்சார், கலிலேயா, சமரியா, யூதேயா, மூணே ஊரில் தான் ஊழியம் செஞ்சார். அப்போ கலிலேயன்னா என்ன? இல்லை சோத்ரா, கலிலேயர் அப்படின்னா இல்லை, இப்போ யூத பாசையை பேசுகிறாங்க. கலிலேயர்னா முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வானத்தாண்டாந்து பார்க்குறோம். அப்படின்னா தேவனுடைய காரியங்களை உத்து பார்க்கறது யாருன்னு அவங்க தான். கலிலேயர்னா யாருன்னா சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க. இஸ்ரேல் நாட்டிலிருந்து நேபுகாத்நேச்சரால் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போயிட்டு எஸ்ரா நெகேமியா மூலம் திரும்பி வந்த ஜனங்கள் தனியாக வாசம் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் கலிலேயர். தானியேல் வந்து கல்தேயர் பாசையை கற்றான், அந்த கலிலேயா தான் இந்த கலிலேயா. அந்த கலிலேயோட பூர்வீகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஊர் என்கிற கல்தேயர் பாசையிலிருந்து ஆபிரகாம ஆண்டவர் கூப்பிட்டார், அந்த ஊர் தான் இது கலிலேயம். சோத்திரம். அப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்குறவங்க அப்படின்னா மேலான காரியங்களை சிந்திக்கிறவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவங்க என்ன சாப்பிட்லாம், ஆமாம் என்ன குழம்பு வைக்கலாம், இன்றைக்கி இது வச்சு வச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு, வேறு வைக்கலாம், இந்த துணி போட்டு போட்டு ரொம்ப அழுக்காகி போச்சு, வேற மாற்றிக்கலாம். பூமிக்குரிய காரியங்கள்ல வீடு ரொம்ப சரியில்லை, வாடகையோட மாற்றிடலாம், இல்லைன்னா இடிச்சுட்டு வேறு மாதிரி கட்டிடலாம். அப்போ பூமிக்குரிய காரியங்கள பூமிக்குரிய கண்ணு மேலேயே போகாது, அப்படியே கிளையே தான் பார்த்துட்டு. ஆனால் கலிலேயர் வந்து வானத்தை நோக்கி பார்க்குறவங்க, மேலான காரியங்களை சிந்திக்கிறவங்க, தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறவங்க. இவங்க அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுது, பூமிக்குரிய காரியங்களை அலையிறவங்களுக்கும் மேலான காரியங்களை சிந்திக்கிறவங்களுக்குடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு ரெண்டு வித்தியாசமாக இருக்கும். இவன் அழிஞ்சு போகிறத குறித்து பேசுவான், வானத்தை நோக்கி பார்க்குறவங்க அழியாமல் இருக்கிற நித்திய காரியங்களை குறித்து பேசுவாங்க. அப்போ இங்கே ஒரு தனி மனிதனுடைய பேச்சு அவனை வெளிப்படுத்துகிறது. யோவான் 18:26-27
பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதரவெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான், உடனே சேவல் கூவிச்சு. அவர்கள் காய்பாவனிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாக இருந்தது, தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள்.
போதும் போதும் போதும், எல்லாம் அந்த பஸ்காவை புசிக்கிற அன்னைக்கு தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. ஒரு பக்கம் பஸ்கா பண்டிகை நடக்குது, ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்தவை காட்டி கொடுக்குறான், ஒரு பக்கம் அந்த பாஷைகளை பேசி தாறுமாறாக பண்ணுறான், எல்லாம் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி பஸ்கா பண்டிகை நடக்குது. அப்படின்னா வசன வியாக்கியானங்கள் வெளிப்படுகிற நாட்களில் இயேசுவை காட்டி கொடுக்குறார்கள். இயேசுவை காட்டி கொடுத்தவங்களுக்கு உண்மையான ஜனங்களுடைய பாஷை தனியாக தெரியுது, மற்ற ஜனங்களுடைய பாஷை தனியாக தெரியுது. உடனே சேவலும் கூவுது. பாருங்க, இந்த சேவலுக்கு என்னாச்சு? அது பாட்டு கூவுது. ஆனால் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சேவல் கூவுது. ஆனால் சேவல் கூவுறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்குது. சோத்ரம். அப்போ பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து மற்றவங்க பிடிச்சோடனே உடனே காதை வெட்டிட்டான். ஏன் காதை மட்டும் கரெக்டாக வெட்டினான்? இல்லையே, கேட்காதனால இல்லையே, அவன் கோபத்தில் கரெக்டாக காதை மட்டும் வெட்டிருக்கான். தலையை வெட்டிருக்கலாம், கையை வெட்டிருக்கலாம். இல்லை, அன்னைக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன் காதை மட்டும் வெட்டினான்? இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் எங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நாங்களாம் சிந்திக்கவே முடியாது. இப்படித்தான் உங்களுக்கெல்லாம் சிந்திக்கிறீங்களா தெரியல, நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் கரெக்டாக காதை மட்டும் வெட்டணும்? திருப்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த காதை உலத்த காதை எடுத்து திருப்பி ஒட்ட வச்சிடறாரு. அதில் ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. அதான் ஓட்டிக்குது. ஆ, எதுக்கு காதை வெட்டும்? ஏன் காதை வெட்டினான், எப்படி வெட்டினான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்பொழுது அவன் சரியான ஒரு கேள்வியை கேட்டான். கேள்வி கேட்ட உடனே அவனுக்கு கோபம் தாங்க முடியல, அதனால காதை
வெட்டான்.
இல்லை இல்லை, அவன் கேட்ட கேள்வி இவங்க பேதருடைய காதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளை யாராவது குற்றப்படுத்தி பேசிட்டாங்கன்னா ஒன்றா நம்ம காதை பொத்திக்குவோம். கேட்டுட்டோம்னா என்னாகும்? அவனை சும்மா விடக்கூடாது. அதனால் அவன் காதை விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, நீங்கள் இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை வச்சு பேசி ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கக்கூடாது. அதனால் அந்த காதை மறுபடியும் சரியானபடி ஓட்டினார். அப்படின்னா அவன் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி இதுக்கு வேண்டி தான் இந்த காரியம் நான் நடந்தது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த காதை ஒட்ட வச்சிட்டார். அப்போ இங்கே பேதுருடைய பேச்சு அங்கே மற்றவர்களுக்குள்ளே வெளிப்படுத்துது. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்குள்ள நம்ம வெளியிடங்களுக்கு போகும்போது அல்லது வேலை செய்யும்போது அல்லது ஏதாவது ஒரு விவாதத்துக்குள்ளே நுழையும் பொழுது நம்முடைய பேச்சு தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே சபையில் கூட்டாக சேர்ந்துருக்கும் போதே அந்நிய பாஷையில் அர்த்தம் இல்லாத அந்நிய பாஷையை உப்பு சப்பு இல்லாமல் அளவு இல்லாமல் அப்படியே மூட்டை கணக்காக பேசிகிட்ருக்குறோம். அப்போ இப்படி பேசுகிறவங்க வெளியில் போய் எப்படி அர்த்தம் உள்ள ஒன்று ரெண்டு வார்த்தையை பேச முடியும்? முடியாது. சரி, சேவல் கூவுச்சு. சேவல் கூவுனன்னு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பேதுரு உடனே அழுகிறாரு. ஞாபகம் வந்துச்சு, மறுதல் பையன் சொன்னார். ஆனால் கரெக்ட் அந்த சேவல் கூவுனன்னா பேதுரு அழுதுட்டார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னது கரெக்ட். ஏன் பேதுரு கரெக்டாக அழுதான்? தீர்க்க தரிசனம் சொன்னது நிறைவேறிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் கரெக்டாக இந்த சேவல் கூவுன உடனே பேதுரு அழுதுட்டார். நான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் சொல்லக்கூடாது அந்த ஆளு. ஆமாம், நேற்றுதான் நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா கேள்விக்கு மேலே கேள்வி வரும்பொழுது சரி இதை நம்ம சொல்லி கொடுப்போம். ஆ, அதான் கேட்டதுனால தான் சொன்னேன், இல்லைன்னா அது நான் சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை, ஆ இல்லையா, அது இல்லையே. சேவல் கூவுனதுக்கும் அது வந்து வேற அர்த்தம். சேவல் ஏன் கூவுது முதல்ல அதை கண்டுபிடிக்க கரெக்டு. இல்லை இல்லை, 3 மணிக்கு அதெல்லாம் கூவுது. எப்படி ஏன் சேவல் கரெக்டாக அப்படி கூவுது? அது எல்லாம் சரிதான். சேவல் வளர்த்துனவங்களுக்கு தெரியும் சேவல் எப்படி தூங்கும், எப்படி அப்படி தூங்காது வளர்த்துருக்கேன். ஆனால் எப்படி தூங்குது, தூங்குறதுக்கு எப்படி ஆரம்பிக்கும், கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அப்போ அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல. சோத்திரம் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சரியான பாசையை பற்றி பேசும்போது இதுவும் ஒரு ஒரு காரணம். ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறான், கோழி தூக்கம் தூங்குற மாதிரி நம்மளும் தூங்கிட்டு
இருக்கிறான்.
கோழி வந்து கோழிக்கு இருக்கிற பலம் வந்து காலில் தான், கால் பலம் தான். பகலெல்லாம் காலை இப்படி 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 கூட்டல் கழுத்தல் கணக்கு போட்டுட்டு சாயங்காலம் தூங்கும்போது காலை வந்து கீழே மடக்கி வச்சு உட்காந்து தூங்காது. சேவலுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கீழே உட்காந்து தூக்காமல் ரெண்டு காலில் பலமாக பிடிச்சிக்கிட்டு சாயாமல் அப்படியே நான் தூங்குவேன் அப்படிங்கிறதா அதனுடைய
பிடிவாகும்.
அப்படி கிடையாது, நான் தூங்கும் போதும் கூட உழுக மாட்டேன், நான் கரெக்டாக ரெண்டு காலம் நேராக பிடிச்சிட்டு நான் நின்றுக்கிட்டே தான் தூங்குவேன், எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சேவலும் நினைக்கும். சேவல் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு காலை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி நின்று தூங்கிட்டே இருக்கும். இப்படி தூங்கி 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 இப்படியே தூங்கும், அப்படி திருப்பி நிற்பின்னு திருப்பி இப்படி தூங்கும், திருப்பி இப்படி நிற்கும். இப்படி தூக்கம் வந்து 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 கரெக்டாக எங்கே போகுன்னா கீழே உழுந்துகிற போகும். உழுக போகும்போது நான் உழுகல உழுகல அப்படி சொல்கிறது தான் கூவர். இல்லை இல்லை, நான் உழுகல உழுகல, நான் நேராக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கூவர். அப்படி மூணு தடவை அப்படி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி அதே மாதிரி உட்காந்து தூக்கும். ஆமாம், அப்படி நாலு ஜாமத்துக்கு நான் தூங்கலை தூங்கலை தூங்கலைன்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருந்துட்டு கீழே மூக்கை முட்டை போகும்போது நான் தூங்கலை, நான் முழிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதான் கரெக்டாக அந்த கோழி தூக்கங்கிறது அதுதான். கூண்டுக்குள்ளே தூங்குறதுக்கு அந்த குச்சி மாதிரி ஏதாவது இருக்கிற இடத்துல தான் கண்டுபிடிக்கும். தரையில் தான் உட்காந்துருக்கும், தரையில் உட்காந்து படுக்காது, காலை நிற்க வச்சு தான் நின்றுட்டுருக்கோம். சோத்திரம் பேதர் என்னன்னா, ஆண்டவரை பிடிச்சிட்டு போன உடனே கோழி தூக்கம் தூங்குறாரு. கோழி தூக்கம் தூங்கி ஆண்டவரை மறுதளிச்சிட்டாரு. மறுதளித்த உடனே மனசாட்சி குத்தப்பட்டு நான் மறுதளிக்கிறேன் மறுதளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன கசந்து அழுகிறேன். நான் மறுதளிச்சது தப்பு, நான் மறுதளிச்சது தப்பு
அப்படின்னு.
ஆமாம், அவன் ஆவியில் தூங்கிட்டு இருந்துருக்கிறான், கோழி தூக்கம் தூங்கிட்டு இருந்துருக்கிறான். நல்ல நீ அயந்த நித்திரையில் இருக்கல. அப்போது இந்த மாதிரி மறுதளிச்ச உடனே சேவல் கூவுன மாதிரி இவன் வந்து கூவி நான் மறுதளிக்கலை நான் அவன் சொல்லி அவன் மனஸ்தாகப்பட்டு மறுதளிச்சதுக்காக அவன் மனம் வருத்துறான். சோத்திரம் மனம் கசந்தது தான், ஏன்னா அந்த கோழி தூக்கத்தில் அதை பண்ணிட்டான். உண்மையான மனசாட்சியில் அது பண்ணலை. இந்த இக்கட்டான சூழ்நிலைமையில என்ன பண்ணுறது, நம்மளையும் பிடிச்சிட்டு போய் அடிப்பாங்களோ என்னமோ ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுதளிச்சிட்டான். ஆனால் கோழி கூவுனோடனே இயேசு கிறிஸ்து அங்கிருந்து பார்த்த உடனே உடனே மனசாட்சியில் குத்தப்பட்டு நாம் செஞ்சிருக்க. சோத்திரம் ஆதியாகமம் 27 அதிகாரம் 21-22.
வேட்டையாடி கொண்டு வர
போதும் போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு ஏசாவும், இதில் யாக்கோப்பு வந்து ரொம்ப தந்திரசாலி. ஆ, அவங்க அம்மா தான் தந்திரசாலி. சரி, பரவாயில்ல, அது நல்லா. அப்போ இங்கே நம்ம புதிய ஏற்பாட்டில் இந்த காரியத்தை பார்க்கும்போது, பிள்ளைகள் நல்வினை தீவினை அறியாததுக்கு முன்னே யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அப்போ ஏசா பார்த்தீங்கன்னா மனசஞ்சாரி, யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். அப்போ இந்த யாக்கோப்பு வேட்டையாடி கொண்டு போகும்போது அந்த பொருளை எடுத்துகிட்டு போகும்போது தகப்பங்கிட்ட போய் பேசும்போது ஈசாக்கு என்ன சொல்கிறாருன்னா, சத்தமும் ஏசாவின் சத்தம், இல்லை சத்தமும் யாக்கோப்பின் சத்தம், வாசனையும் ஏசாவின் வாசனை. ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாயிருக்கும், ஏசா மனசஞ்சாரி வில்வித்தக்காரன், யாக்கோப்பு குணசாலி. ஆனால் ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு தான் கிடச்சிது. இந்த பாஷையை பேசும்போது இந்த காரியமும் உங்களுக்கு வருது. ஏன்னா யாக்கோப்புடைய சத்தம் வந்து வித்தியாசமாக இருக்கு. சத்தமும் யாக்கோப்பின் சத்தம், கைகளும் ஏசாவின் கைகள். ஊழியத்தில் ரொம்ப முக்கியம் வாங்க முடியாது. உலக பிரகாரமான செயல் இருந்தால் ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அப்போ ஏசா வந்து வனசஞ்சாரி. வனசஞ்சாரினா என்ன அர்த்தம், சுற்றி தெரியுது. எதுக்கு வேண்டி சுற்றி தெரியறான், வேட்டையாட. என்னத்தை வேட்டையாட, யார்
சொல்றாங்க?
கரெக்டு, தகப்பனுக்கு ஆத்மாவுக்கு திருப்தியான ஆகாரம் என்ன ஆகாரம் சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளை சொல்லுங்க பாப்பா. என்ன தகப்பனுக்கு என்ன கொடுத்தா அவருக்கு ருசி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் உண்டாக்குனவர், தகப்பனுக்கு பிரியமான ஆகாரத்தை நீ கொண்டு வா. என்ன ஆகாரம் தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும், யார் சொன்னது? அதை செய்யறதுக்கு ஏசா என்ன பண்றானா, வில்லு எடுத்துட்டு ஆத்மா ஆதாயத்துக்கு வனமனமா சுத்துறான். சுவிசேஷ ஊழியம் செய்யறாங்க பாருங்க, ஊழியத்துல ஊர் ஊரா அலையிறாங்கல்ல, ஆத்மா ஆதாயம், ஆத்மா ஆதாயத்துக்கு அலையிறாங்க. ஆனா ஏசா தன்னுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துறானா கேட்டா இல்லை. எரேமியா 2:25. அடுத்தவன் ஆத்மாவை நான் நேசிக்கிறேன், நான் அவன் பின்னால்தான் போவேன். என்னுடைய ஆத்மாவை நான் நேசிக்கிறேன். உன்னுடைய கால் வெறுங்காலாகாதபடி அடக்கிக்கொள். ஏன் காலில் என்ன இருக்குது? காலில் செருப்பு இருக்குது. என்ன செருப்பு? ஊழியங்கிற செருப்பு இருக்குது. அதை வீணாக நடந்து நடந்து தேய்ச்சி எடுத்துட்டா வேறு செருப்பு வாங்க முடியாது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஊழியங்கிற செருப்பை ஒரே ஒரு ஜோடி தான் ஆண்டவர் தர்றாரு. அந்த ஒரு ஜோடி செருப்பை சரியான முறையில் பயன்படுத்தி ஆத்ம ஆதாயம் செஞ்சால் அதை அவன் வாழ்நாள் விலைக்கு இருக்கும். இன்றைக்கி ஊழியங்கிற ஒரு செருப்பு கிடைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாத எல்லா காரியத்துக்கும் போய் அலைஞ்சு 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 அந்த ஊழியத்தினுடைய பேரை கெடுத்துடுறாங்க. பேரை கெடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த செருப்பு தேஞ்சு அவனை விட்டு விலைக்கு போயிடுச்சு. வேறு செருப்பு கிடைக்காது, அவ்வளோதான், வாங்க முடியாது. செருப்பு கொடுக்குறவர் அவர் தான். அதனால் உன் கால் வெறுங்கால் ஆகாதபடி, அப்படின்னா செருப்பு தேஞ்சு போகாதபடி அடக்கிக்கொள். அப்படின்னா முடியாது, நான் அந்நியரை நேசிக்கிறேன். மனசஞ்சாரி வேலை பாருங்க, இதுதான் வேட்டையாடுறதும் ரொம்ப திறமசாலி, ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுல ரொம்ப திறமசாலி. ஆனால் தன்னுடைய ஆத்மாவை ரசிச்சிருக்கானான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் யாக்கோப் அப்படி இல்லை, குணசாலியும் கூடாரவாசியும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பான், பிரமாணத்தில் நிலைத்திருப்பான், அமைதியாக இருப்பான். அப்படியாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அந்த மாதிரி யாக்கோபு ஏசா மாதிரி குணசாலியாக இருக்கிறவர்கள் முதலாவது தங்களுடைய ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தினா அதுவே போதும், அது ஆண்டவர் சமூகத்துக்கு விடையேறப்பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் தன்னுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தாமல் அடுத்தவனுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு போனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏன்னா ஒவ்வொருவரும் அவருடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு அவரவர்களுக்கு உண்டான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அடுத்தவனுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்குன்னு நாம் முயற்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ஜீவனை விட்ட பொழுது மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. என்னத்துக்குன்னா இந்த ஆசாரியன் ஒரு ஆள் எங்கள் இடையில இருக்கார், இவரை கேட்டுட்டு தான் அங்கே உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தது. அல்லது இவர் தான் நம்மளுக்கு வேண்டியாக போய் பாவ மன்னிப்புக்கு வேண்டி அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு போவார். ஆனால் அந்த நிலைமையை மாற்றி யார் வேணாலும் தேவனுடைய சமூகத்துக்கு எப்போ வேணாலும் போகலாம். இந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற ஆளுக்கு உனக்கு வேலை இல்லை, நீ வீட்டுக்கு போகலான்ட்டு. இப்படி வீட்டுக்கு அனுப்பின ஆளை இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம், நீ வந்து எங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கிறாங்க. அப்போ யார் வந்து தேவனுடைய பிரமாணத்தை மீறது? ஜனங்கள். அப்போ ஆசாரியனும் என்ன சொல்லணும், நீங்கள் நேரடியாக நீங்களே ஜெபம் பண்ணி எல்லா காரியத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி சொல்லணும். அதை விட்டு போட்டு நான் ஜெபம் பண்ணால் தான் நடக்கும், இங்கே வந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த இடம் தான் விசேஷமான இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஆளுகளை வர வச்சு அவங்க அவங்களுடைய சொந்த பெயரை வச்சு பெருமைப்படுத்தி தங்களுக்கு ஆதாயத்தை இன்றைக்கி உண்டாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் தேவன் இருக்கிறார். எல்லா இடத்துலேருந்து நாம் நேரடியாக தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மூலம் நம்ம நேரடியாக எல்லா காரியத்தையும் நாம் கேட்கலாம். அப்போ யாக்கோபுடைய பேச்சு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தாதான் பேச்சு எப்படி வரும், குணசாலி கூடாரவாசியுமா நம்ம இருக்கன்னு வச்சுக்கலாமே, அப்போ பேச்சு நம்மளுக்குள்ள எப்படி மாறும்? தேவனுடைய பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளையும் படித்து படித்து வரும்போது இந்த பாசை தான் நம்மளுக்கு வரும். உலக ஜனம் கூட கலந்து ஊர் சுற்றி இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் இருந்ததுன்னா பேச்சு அந்த மாதிரி தான் வரும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காரணம் எல்லா கலப்பட ஜாதியும் அங்கே வந்திருக்கும், இங்கே குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் வந்திருப்பாங்க. டீச்சர்ஸும் அதே மாதிரி நல்ல ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி பிள்ளைகளை முன்னேற்ற கொண்டு வருவாங்க. அப்படியாக குணசாலி கூடாரவாசி, கூடாரவாசினா தேவனுடைய பிரமாணங்களை வாசித்து சிந்தித்து தியானித்திருக்கும் போது அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் இவங்க பேசுவாங்க. வனசஞ்சாரி எப்படி பேசுவான், தார் மாறாக பேசுவான். கிறிஸ்தவங்களுடைய பேச்சு கேட்டிங்கன்னா எப்பா இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களான்னு நம்ம கேட்க வேண்டியது வரும். அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய பேச்சு. சங்கீதம் 137:1-9 வரை வாசிப்போம். எப்படி பேச்சு மாறுது, எப்படி சுத்தமான பேச்சுக்கு நாம் மாற்றி வரணும்? சங்கீதம் 137:1-9 வரை. உட்கார்ந்து நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். சியோனை நினைச்சு எதுக்கு அழுகிறாங்க? மூணாம் வசனத்துல இருக்குது. ஏன் சியோனை நினைச்சு அழுகிறாங்க? வாழ்க்கைய பாழாக்கிட்டாங்க, ஆனா பாட்டு மட்டும் சியோன் பாட்டு பாடணுமாமா. இந்த பாபிலோன் குமார்த்தி என்ன பண்ணியிருக்கானா, இந்த சியோன் குமார்த்தியில அடிமையாக வச்சு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து பாழாக்கி, ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்கி, நல்ல சபைக்கு போகிறத பாழாக்கி, வேதம் வாசிக்கிற பழக்கத்தை பாழாக்கி, பாஸ்டர் சொல்றதை மட்டும் கேட்டால் போதும், வீட்டுக்கு ராபஜனத்தை கொண்டு போய் கொடுத்து அங்கே அதையும் பாழாக்கி, தசம்பாக காணிக்கைய கட்டாயப்படுத்தி வாங்கி, இன்னும் சில ஊரில் சில பழக்கம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, தசம்பாக காணிக்கையை அட்வான்ஸாக வாங்கிடுறது. எப்படி இப்படியெல்லாம் அக்கிரமம் நடக்குது? அட்வான்ஸா எப்படி தான் நீங்க எங்களுக்கு தானே தர போறீங்க? அதனால 100 ரூபா இல்ல, மொத்தமாவே இப்ப கொடுத்துரு, அட்வான்ஸா கொடுத்துரு தசம்பாக காணிக்கைய. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுக்கு வீடு ராபோஜனம் கொண்டு கொடுத்து எங்கேயோ சபைக்கு போயிட்டு இருப்பாங்க, இதுல ஒரு பாஸ்டர் இடையில ராபோஜனத்தை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து அங்கே ஜெபம் பண்ணி அந்த காணிக்கை வசூல் எடுத்துகிட்டு ஓடிடுறது. ஒருத்தன் கண்ணீரோடு விதைச்சிட்டு போகிறான், இங்கே அருவாள் எடுத்து பின்னால் அறுத்துட்டு போயிடுவானு. என்னென்ன தெரியல நடக்குது ஓடிடுது, அதெல்லாம் கேட்காம இருக்கிறத ரொம்ப நல்லது. இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடக்குது. சோத்திரம். இந்த பாபிலோன் குமாரத்தி, பாபிலோன்னா என்னன்னா பாபேல் அப்படிங்கிற இடத்துலேருந்து உருவான பேர் பாபிலோன். பாபிலோன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழப்பவாதிகள் நிறைந்த ஊர். எது குழப்பவாதிகள்? குழப்பவாதிகள் ரெண்டு பேர் இருக்காங்க. யாரு? கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, குழப்பவாதிகள்னு சொல்றதுக்கு குரூப் வந்து ரெண்டு குரூப் இருக்குது முக்கியமா. ஒன்று வந்து மதம், ரெண்டாவது அரசியல். அரசியலும் குழம்பி 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 இங்கிருந்து அங்கே தாவுவான், அங்கேருந்து இங்கே தாவுவான். மதமும் அதே மாதிரி தான், அந்த மதத்தை குழப்பம், இந்த மதத்தையும் குழப்பம். குழப்பவாதிகள்ங்கிறது ரெண்டு குரூப் இருக்காங்க. மதம் வந்து குழப்பவாதிகள் அப்படின்னா, உண்மையான தேவனுடைய சத்தியத்தை குழப்பி குழப்பி, தாறுமாறாக இவனுடைய சொந்த கருத்துக்களை போட்டு குழப்பி, கள்ளத்திற்கு தரிசனங்கள் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வருமானத்தை உண்டாக்குறது, அதான் வந்து பாபிலோன். பாபிலோன் சொன்னால் பாஷைகள் தாறுமாறான இடம். இன்னைக்கு சபையில் அந்நிய பாஷை பேசியாச்சுன்னா அங்கே பாபிலோன் நகரம் தான் இது. எப்படி அன்னைக்கு அங்கே பாபேல் கோபுரத்தில் பாஷைகள் தாறுமாறான எல்லாரும் நகரத்தை கட்டிடத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் தாறுமாறாக பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த பாஷையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை, இங்கேயே கூடி இருந்துக்கிட்டு நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தாறுமாறான பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க, யாருக்கும் எது புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த ஆறுகள் அருகே உட்காந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, யாராவது நல்லா கொஞ்சம் பைபிள் வசனம் தெரிஞ்சவங்களை பார்த்து இந்த சியோன் பாட்டுனா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பைபிளில் சியோன் சொல்லி இருக்குது, மிகவும் அழகான நகரம்னு இருக்குது. சியோன் வந்து மிகவும் அழகான நகரம், சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த நகரத்தில் நல்ல பாட்டு கூட இருக்குதாமா, அது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொன்னால், இந்த உண்மையான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய கிண்ணறங்களை அலறிச்செடியில் மேல் தூக்கி வச்சுருக்காங்க. கிண்ணறம்னா என்ன இருக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் பைபிள் அர்த்தம் இருக்குது. ஆ வாத்தியா, நம்ம கிண்ணறம் எங்கே இருக்குது இப்போ? இருதயா. வாசிக்கிற சத்தம் எப்படி வரும்? ஆமாம், சும்மா கிண்ணறம் வைக்காத தர்றவன் சாக்லேட் வேணும்னு சொல்லி கேட்டா கிண்ணறம் வைக்காத உனக்கு நான் வாங்கிட்டேன். இந்த கிண்ணறத்தை தூக்கி அலறி செடியில் மேல வச்சிருக்காங்க. அலறி செடினா என்ன தெரியுமா, இன்னைக்கு கிடைச்ச வெளிப்பாடு தரிசனம் ஊழியம் எல்லாமே வளர்ந்து வளர்ந்து இருக்குது, அது மேல வச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு இவங்க சொல்றது. ஆனா உண்மையான பாட்டு சியோன் குமாரத்துக்கு தெரியும், ஆனால் அந்த பாபிலோன் மாநகரத்தில் இருக்கிற ஜனங்கிட்ட குழப்பவாதிகிட்ட அந்த பாட்டு சொல்லி கொடுக்கக்கூடாது. அது அந்நிய தேசத்தில் பாடக்கூடாது. அப்போ உண்மையான பாஷையை பேசுகிற ஜனங்கள் சியோன் வாசிகள், தாறுமாறான பாஷையை பேசுகிறவங்க பாபிலோன் நகரத்தை சேர்ந்தவங்க. அப்போ இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறவனெல்லாம் பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவன், உண்மையான பாஷையை பேசுகிறவனெல்லாம் சியோன் நகரத்தை சேர்ந்தவன். அப்போ இந்த சியோன் நகரத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிண்ணறத்தை தூக்கி மேலே வச்சாச்சு. அப்படின்னா நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பதில் சொல்லிட்டான் திரும்பி அதுக்கும் பரிகாசம் பண்ணுவான், அதையும் வேறு மாதிரி வியாக்கியானம் பண்ணுவான். அதனால் உண்மையான சத்தியத்தை இந்த மாதிரி ஜனங்கிட்ட சொல்லக்கூடாது. அப்போ அந்த உண்மையான சத்தியம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத அந்த சியோன் குமார்க்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான், அஞ்சாம் வசனம் வாசிப்போம்.
இருக்கிற
மகிழ்ச்சியிலேயே உன்னதமான மகிழ்ச்சியா நினைக்கணும். அப்படி நினைக்கலனா நாக்கு என்ன ஆகுனா மேல் வாயில் ஒட்டிக்குது. அப்படின்னா கொன்ன வாயிலாக மாறிடுவோம். சரி, எருசலேம்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய வசனத்தை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை கூட அதிகமான மதிப்பை கொடுத்து அதிகமான சந்தோஷமாக இருக்கிற பொருளாக எண்ண வேண்டும். அப்படி எண்ணினாதான் இந்த நாக்கு மேல் வாயோடு ஒட்டாமல் நல்லா தெளிவாக பேசும். எப்படி பேசுதுன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது அதனுடைய பொருள் வெளிப்பட்டு நாவு தெளிவாக பேசுது. அப்படி தேவனுடைய வார்த்தையை சிந்திக்காமல் இருக்கும்போது இந்த நாக்கு என்ன பண்ணுது, மேலே போய் ஒட்டிக்குது. அப்படின்னா கொன்ன வாயினா மாறிடலாம். அப்போ தேவனுடைய வார்த்தையை அல்லது சுத்தமான பாஷையை பேசுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பாஷையை படிக்கிறது இல்லை, படித்தா இந்த பாஷை வராது. என்ன பண்ணலாம், பேசினாவும் வராது, பாடினாவும் வராது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்பா. தியானம் பண்ணணும். சிந்திச்சு தியானிக்கணும். ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்பதான் சரியான வார்த்தைய பேச முடியும். இது நான் சொல்லிக் கொடுக்கல, இது அவங்களா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. போட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டாங்க அவங்க சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்தாச்சுன்னா அது சிந்திச்சு தியானிச்சு நல்லா தெளிவாக பேசும். அதே மாதிரி என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம், சிந்திச்சு தியானிக்காமல் வேலை செஞ்சால் அந்த வேலை செய்ய முடியாது, வேலையே செய்ய முடியாது. அதனால தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சாதான் செயல்லையும் நல்லா இருக்க முடியும், பேச்சிலையும் நாம் நல்லா இருக்க முடியும். அப்புறம் ஏழாம் வசனம் வாசிப்போம். போதும் போதும் போதும். இங்கே ஏதோமின் புத்திரன், இந்த ஏதோம்னா யாரு, ஏசா. ஏசாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் என்ன பண்ணுவான்னா இந்த எருசலேம் இடிச்சு போடுறதாமா. அப்படின்னா உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை அழித்து போடுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் உண்மையான தேவனுடைய வார்த்தையை அழிச்சிட்டு இருக்கிறான். வெளியில் இன்னைக்கு சபையில் போகும்போது பார்த்தீங்கன்னா சமாதானம், சந்தோஷம், அன்பு, இரக்கம், பொறுமை, இப்படி தான் வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும். ஒழிய பைபிள்லேருந்து ஒரு பகுதி எடுத்து வாசிக்கவே மாட்டான், எல்லாமே பேச்சளவில் தான் இருக்கும். சில சபைகளுக்கு போனீங்கன்னா பைபிளுங்கிறத கையில் இருக்கும் ஒழிய திறக்கவே மாட்டாங்க. முக்கியமாக ஊழியக்காரன் பைபிள்லேருந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் எடுத்து வாசிக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான காரியமாக தெரியும். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை அழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள்னு சொல்லிட்டு இவன் சொல்லி இவனுடைய சொந்த காரியங்களை தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்ல சொன்னால் தங்களுடைய மனதினுடைய யோசனைகளை எடுத்து தான் கள்ள தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொந்த கதையை சொல்கிறது, சோக கதையை சொல்கிறது. இப்படி பைபிளில் இருக்கிற காரியத்தை பேச சொன்னால் பைபிளுக்கு விட்டு வெளியே போய் ஊர்கதை உலகக்கதை இப்படி எல்லா கதையும் பேசி 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 உண்மையான தேவனுடைய வார்த்தையை மறக்க வச்சிடறது. அப்போ இந்த மாதிரி இடித்து போடுங்கள் என்று சொல்கிறார்களே, அதுவும் அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள். என்ன அஸ்திபாரம் எப்படி இடிக்கிறது? மேலே பில்டிங் இருக்கக்கூடாது, அஸ்திபாரம் இருக்கக்கூடாது. ஆமாம், அஸ்திபாரத்தையும் இடித்தாச்சு, இடிச்சிட்டாங்க அஸ்திபாரம். உண்மையான சியோன் குமாரத்தினுடைய அல்லது எருசலேம் பட்டணத்தினுடைய அல்லது தேவ வார்த்தையினுடைய அஸ்திபாரத்தையும் இன்னைக்கு இடித்து அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. அஸ்திபாரம்னா என்னவாக இருக்கும்? மூலோபதேசம் பாருங்கள், கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. அஸ்திபாரமாகிய மூலோபதேசம். இன்றைக்கி கிறிஸ்தவனுக்கு மூலோபதேசமே கிடையாது, எல்லாத்துக்கும் சபை உபதேசம் தான் இருக்குது. ஏசிஏக்கு ஒரு உபதேசம், சிபிஎம்க்கு ஒரு உபதேசம், எல்லா சபைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த சபைக்குண்டான மூலோபதேசத்தை வச்சுட்டு இருக்காங்களே ஒழிய கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்கள் கிடையவே கிடையாது எந்த சபையிலையுமே. இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த சபையிலையுமே கிறிஸ்துவை பற்றிய சொல்லி மூல உபதேச வசனங்கள் எங்கேயாவது இருக்குதுன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் பைபிளில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அஸ்திபாரம் வரைக்கும் இடிச்சு போட்டோம். எல்லாம் அவன் சொந்த உபதேசத்தை வச்சு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து இன்றைக்கு மனுஷனுடைய கதையை போட்டு பெருசாக கட்டி வான உயரத்துக்கு கட்டி வச்சுருக்காங்க எல்லா பில்டிங்கும். அப்போ அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களை என்ன பண்ணுறது? பாபிலோன் குமாரத்தியே அப்படின்னா என்ன அர்த்தம்? குழப்பவாதியாக இருக்கிற கிறிஸ்தவனே, நீ வந்து என்னைக்கு பாழாதான் பாவ, ஒரு நாள் நீ முன்னேற
மாட்டேன்.
உண்மையான சியோன் குமாரத்தினுடைய அடையாளத்தை அழித்து போட்ட உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். யார் பதில் செய்கிறது? அந்த பதில் செய்கிற சமுதாயம், அந்த தலைமுறை நம்ம தான். இந்த தலைமுறையிலேருந்து எழுப்ப போகிறாங்க. அதனால தான் இந்த வார்த்தைகளை இன்னைக்கு தெளிவாக நாம் பேசுகிறோம். பாக்கிவான் எப்படி? இல்லை, உன் குழந்தைகள்னா விசுவாசிகளுக்கு போதிக்கிற அந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா. புதுசாக வர விசுவாசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் சொல்லி கொடுப்பாங்க. சாத்தானை பேசக்கூடாது, அக்னி நாரயத்தை பேசக்கூடாது, சாபத்தை நினைக்கக்கூடாது. அவங்க உபதேசம் சமாதானத்தை நினைக்கணும், சந்தோஷத்தை நினைக்கணும், சந்தோஷத்தை வாவான்னு கூப்பிடணும். சாத்தானை வந்து நினைக்கக்கூடாது, அக்னி நாரகம் நம்மளுக்கு இல்லை, அது சாத்தானுக்கு வேண்டி. சாபம் நம்மளுக்கு இல்லை, அது வந்து சாத்தானுக்கு. இப்படி இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பேச்சு ரொம்ப பிரபலமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறவங்களை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கிவான். கல்லுன்னா எது? கிறிஸ்துவாகிய மூலக்கல். அப்படின்னா கிறிஸ்துவாகிய மூலக்கல்லின் உபதேசத்தில் பிடிச்சி மோதி அடிக்கிறவன் பாக்கிவான். என்ன காரியம் பேசினாலும் சரி, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை எடுத்தாச்சுன்னா போதும், எல்லாம் ஓடி போயிடும். பாபிலோன் குமாரத்தி எங்கே ஓடுவான்னு சொல்லி தெரியாது, அப்படி ஓடி போயிடுவோம். அதனால் தெளிவான பாஷையை பேசுறதுக்கு என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்தா போதும். சத்தமோ யாக்கோபின் சத்தம், அப்படி யாக்கோபின் சத்தம் நம்மளுக்குள்ள தானாக உருவாகும். சோத்திரம் வெளிப்படுத்தல் 14 ஒன்றுலேருந்து 4 வரை.
முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த அல்லாமல் வேதத்தோடு கற்றுக்கொள்ள கூடாது என்பது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆற்றுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆற்றுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள்.
இந்த சியோன் குமாரத்தினுடைய பாட்டையும் பேச்சையும் யார் பேசுவாங்கன்னா, 144,000 பேர் தான் இந்த பாட்டை பழக முடியும். அப்போ பாட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அப்போ அது பழகிறதுக்கு ஜனங்க இருக்காங்க. மூணாவது ஆள் வந்து இந்த பாட்டை பழகணும்னு சொன்னால் அந்த பாட்டை முடியாது, ரொம்ப கஷ்டம். சியோன் பாட்டுகளை பாடணும்னு சொன்னால் அது பாடுறது மட்டுமல்ல, கிண்ணறம் வேற வாசித்து பாடுறது. கிண்ணறம் வாசித்தாதான் பாட்டே வரும். எது கிண்ணறம்? கிண்ணறம்னு சொன்னால் நம்முடைய சிந்தனை. அறிவில் நம்ம சிந்தித்து தியானிக்கும் போது தான் அந்த கிண்ணறத்தினுடைய ஓசை வெளிப்படும். ஓசை வெளிப்பட்டு அது வாய் வழியாக சத்தமாக வெளிப்படும். அப்போ சியோன் குமாரத்தினுடைய பாட்டை பழகிறதுக்கு 144,000 பேர் மட்டும்தான் அந்த பாட்டு பழக முடியும். மற்றவனுக்கு அந்த பாட்டு பழகணும்னு சொல்லி நினச்சாலும் முடியாது. ஆனால் நீ 144,000 பேர் நாங்கள் தான்ட்டு புல்கையை வெள்ளையை போட்டுக்கிட்டு தேவ தூதர் மாதிரி ரெக்கை அடித்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்க முடிய ஒழிய பாட்டு வராது. நாங்கள் தான் 144,000 பேருன்ட்டு வெள்ளையை வெள்ளையும் போட்டுக்கிட்டு இன்றைக்கி பட்டணம் முழுவதும் பவனி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சியோன் குமாரத்தினுடைய பாட்டை பாட சொன்னால் தெரியாது. அப்படி சொல்லி கொடுத்தாலும் பாட முடியும்னா முடியாது. தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த 144,000 பேர் மட்டும்தான் அந்த பாட்டை பழகவே முடியும். அப்புறம் கிண்ணறத்தையும் வாசிக்க முடியும். கிண்ணறன்னா அவங்க மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஞானமாக பேச முடியும். ஆமாம், மற்றவங்க கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எத்தனை பேர் இது கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினச்சி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கிண்ணறம் வாசிச்சானே கற்றுக்கலாம். பாட்டு பாடுறதுக்கு கிண்ணறம் வாசித்து பழகியாச்சுன்னா கற்றுக்கலாம். கிண்ணறம்னா என்னன்னா சிந்திச்சு தியானிக்கிறது. கிண்ணறத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா சுரமண்டலம். சுரமண்டலம்னா என்ன அர்த்தம்? இல்லை, சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சுரமண்டலம்னா
சரிகமபதனிசா
தான் மண்டலம். சுரமண்டலம் ஒரு மண்டலம்னா 7 நம்பர். சுரம்னா ஓசை, சரிகமபதனிசா. அதே மாதிரி பைபிளில் சுரமண்டலம் இருக்குது, 7 ராகம் இருக்குது. என்ன ராகம் யாருக்காவது தெரியுமா? 7 ராகம், 19 சங்கீதமும் 119 சங்கீதமும் எடுத்து வாசிச்சாச்சுன்னா அங்கே 7 ராகம் இருக்குது. இந்த 7 சிந்திச்சு தியானிச்சோம்னா இந்த சியோன் குமாரத்தை கிண்ணறத்தை வச்சு வாசித்து பாட்டை பாடி பழகிடலாம். உண்மையாகவே நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட 144,000 பேர் வரிசையில் வந்திருக்கிறவங்களாக இருந்தால் இந்த சுரமண்டல ராகமாகிய தேவனுடைய கற்பனைகள், சட்டங்கள், சாட்சிகள், வழிகள், நியாய தீர்ப்புகள் இவைகளை சிந்தித்து தியானித்தா நம்ம கிண்ணறம் நல்லா பாடி அந்த பாட்டை பழகிக்கும். இப்போ நான் அந்த பாட்டு பழகினதுனால தான் இப்போ நான் அவங்ககிட்ட எடுத்து சொல்ல முடியும். எனக்கு தெரியாமல் இருந்தால் நான் எப்படி இந்த பாட்டை சொல்ல முடியும் உங்ககிட்ட? அப்போ சியோன் குமாரத்தினுடைய பாட்டு இல்லாமல் போச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? புலம்பலின் பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த பாபிலோன் மாநகரத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா ஜனங்க, அந்த பாபிலோன் வாசிகளுக்கு ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுக்குறாரு. அது வெளிப்படுத்தல் 19 பாபிலோன் குமாரத்தி ஒரு பாட்டு பாடுறான். என்ன பாட்டு? ஐயோ ஐயோன்னு புலம்பி பாடுறான், புலம்பலின் பாட்டு. அதை எடுத்து இப்போ வாசிக்க வேண்டாம். ஆனால் பாபிலோன் மாநகரத்தில் இருக்கிறவங்களுக்கு சியோன் குமாரத்தினுடைய பாட்டு பழக தெரியல அப்படின்னா அதுக்கு அடுத்து இன்னொரு பாட்டு இருக்குது, புலம்பலின் பாட்டு, துக்கம், ஐயோ ஐயோங்கிற பாட்டு. இவ்வளோ நாளாக கிறிஸ்தவங்களாக இருந்து வேஸ்ட்டாக போச்சு, இவ்வளோ நாள் பைபிள் படித்து வேஸ்ட்டாக போச்சு, இவ்வளோ நாள் காணிக்க தசமாக கொடுத்து வேஸ்ட்டாக போச்சு, இவ்வளோ நாள் வந்து கிறிஸ்தவங்களாக இருந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு புலம்பலை கீரை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த சாபங்கள் புலம்பலாக வரும். சியோன் குமாரத்தை என்ன பாடுவான்னு கேட்டிங்கன்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சந்தோஷித்து அவன் பாடுறது தான் சியோனின் பாட்டு. என்னுடைய புத்தகத்தில் இதெல்லாம் தெளிவாக நான் எழுதியிருக்கிறேன். யார் என்றைக்கு படித்து யாருக்கு என்றைக்கு சிந்திக்கிறாங்களோ அன்னைக்கு தெரியும். அதனால் சபையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சியோன் குமாரத்தினுடைய பாட்டை பாட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இது என்ன பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி சிபிஎம்காரங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் உண்மையான பொருள் என்னன்னா, சொல்லுங்க பாப்பா, யாருக்காரு
தெரியும்,
சபையை வச்சு காசு சம்பாதிச்சு தீட்டுப்படாதவன், சபையை வச்சு நடத்தி வருமானத்தை எதிர்பார்த்து இருக்காதவங்க தான் ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள். இன்னைக்கு எல்லாரும் சபையை வச்சு தான் ஆதாயமே ஓடுது. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறோம் இவர்களே. அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட எப்பவும் கூட இருக்கிறவங்க இந்த 144,000 பேர் தான். அதனால் நாம் 144,000 பேருடைய வரிசையில் வரணும்னா இந்த சியோன் பாட்டை இன்றைக்கே கிண்ணறத்தை வச்சு வாசித்து பழகிக்கலாம். பாட்டு வேணால் நான் சொல்லித்தர்றேன், உங்களுக்கு வர மாதிரி தான் நீங்கள் பாடிடலாம். இந்த பாட்டு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்கள்லேருந்தும் இந்த 144,000 பேரும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போகிறாரு. அந்த பாட்டு இங்கிருந்து தான், இந்தியாவுடைய இந்த பகுதியிலிருந்து தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற 144,000 பேருக்கு அறிவிக்கப்பட போகுது. அதனால் அந்த நற்செய்தி முதல்ல கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அதனால் சரிகம பதினிசா அப்படிங்கிற மாதிரி சுரமண்டலத்தை மீட்டு தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் நீதி நியாயங்களை சிந்தித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சந்தோஷமாக புகழ்ந்து பேசுகிறது தான் சியோனின் பாட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை, எனக்கு இந்த கடன் தீரலை அந்த கடன் தீரலை அப்படின்னு சொல்லி நாம் புலம்பிகிட்டு இருந்தோம்னா அதுதான் புலம்பலின் பாட்டு. அதனால் சுத்தமான பாஷைங்கிறது எதுனா, தேவனுடைய வார்த்தையில் சிந்தித்து தியானித்து ஞானமாக பேசுகிறது தான் சுத்தமான பாஷை. எதுவுமே சிந்திக்காமல் ஆவி வந்தோடனே ட்ரம் அடித்தோடனே அல்லது தலை மேலே கையை வச்ச உடனே ஊழியக்காரனும் பேசுவார், அந்த விசுவாசியும் பேசுவாங்க. இங்கே யார் போய் ஜெபம் பண்ண போயாச்சுன்னா உடனே அன்னி பாசம் வந்துடும். எந்த கால சூழ்நிலைமை அர்த்தம் கர்த்தம் ஒன்றுமே தெரியாது. அது பேசுகிறவனுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது, அடுத்தவனுக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது. அப்படியா? அப்பா ரொம்ப போச்சு. அப்பா செத்தவனுக்கு ஒரு சமயம் புரியுமா இருக்கும். சாவு வீட்டில் பேசாமல் இருந்தாங்க ரொம்ப நாள், இப்போ அங்கேயும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், முடிவு வருகிறது. அதனால் பாபிலான் குமாரத்தையே அப்படின்னா, குழப்பவாதிகள் நிறைந்த கிறிஸ்தவ ஜனங்களே, உங்களை கிறிஸ்துவாகிய மூலக்கல்லில் கிறிஸ்துவாகிய மூல உபதேசத்தில் வச்சு உங்களை எல்லாம் வந்து தேவனுடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய நியாய தீர்ப்பை வந்து செலுத்த சபைக்குள்ளே ஜனங்கள் வரப்போகிறாங்க. தேவனுடைய நெற்றி முதலாவது தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் கீழ்ப்படியாருடைய முடிவு என்னமாக இருக்கும். அதனால் நியாய தீர்ப்பு முதலாவது நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் தொடங்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் சிந்தித்து தியானித்து ஞானமாக சிந்தித்து அர்த்தமுள்ள பாஷையை பேசி கருத்துள்ள வார்த்தைகளை பேசி மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். இப்போ கல்லாதவன் சபைக்கு வந்தான்னா அவன் பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறான். ஆனால் நம்ம பக்தி விருத்தி அடைஞ்சு இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதனால் முதல்ல நாம் பக்தி விருத்தி அடைவோம், அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற மற்றவர்களையும் பக்தி விருத்தி அடைவதற்காக வழி நடத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.